வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதும் இன்றைய காலத்தின் மிக முக்கியமான பொறுப்பாகும். இந்த முக்கியமான தலைப்பை பற்றி மேலும் அறிந்து கொள்ளும் நோக்கில தாங்க இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பல்வேறு சேவை திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஒரு ரோட்டரி கிளப்பின் மதிப்பிற்குரிய உறுப்பினரான திரு அன்பழகன் அவர்கள் தாங்க இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. அவரது அனுபவங்கள், கருத்துக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கும் பயனுள்ள ஆலோசனைகள் நமக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை மேலும் புரிய வைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார். வணக்கம் சார்.
ரோட்டேரியன் டாக்டர் MPHF நல்லாசிரியர் பி அன்பழகன், தலைவர் 2025-26 விழுப்புரம் ரோட்டரி சங்கம். எங்களுடைய சங்கத்தின் சார்பில் நாங்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கிறோம். அதில் வந்து முக்கியமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி நிறைய பண்ணியிருக்கிறோம். நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர். நாம் ஏன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும்? தொழிற்சாலைகளில் இருந்து வருகின்ற நச்சுக் கழிவுகள் நாம் சுவாசிக்கின்ற காற்றை மாசுபடுத்துகிறது. பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகள் நீர்நிலையில் மாசுபடுத்துகிறது. வணிக நோக்கத்திற்காக மரங்கள் வெட்டப்படுகிறது. ஆகையால் புவி வெப்பமடைகிறது. இதன் காரணமாக மழை பொழிவிலிருந்து இயற்கை பாதிப்படைகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தனி மனிதன் கடமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தின் அவசியமாகும். 2022 விழுப்புரம் ரோட்டரி சங்கம் சார்பில் சுமார் 300,000 செலவில் தெளி என்ற கிராமத்தில் இருந்து வாய்க்கால் வெட்டி விழுப்புரம் நகரத்துக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக விழுப்புரம் அருகே உள்ள விராட்டிக்குப்பம் ஏரிக்கு நீர் கொண்டு வருப்பது. அப்போது இருந்த தலைவர் காசி விஸ்வநாத அவர்கள் சுமார் 300,000 செலவு செய்து இன்று வரை விழுப்புரம் நகருக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாதவாறு நிலத்தடி நீர் உயர்ந்துள்ளது. இது மிகவும் பாராட்டுக்குரியது. அதே போல இந்த ஆண்டு நான் தலைவராக இருக்கும் பொழுது 27/9/2025 அன்று ராகவம்பட்டை ஏரியில் 5,000 மதிப்புள்ள பனை விதைகள் நடப்பட்டது. 29/9/2025 அன்று பானாம்பட்டு ஏரியில் 20,000 மதிப்பீட்டில் 10,000 பனை விதைகள் மற்றும் மரக்கன்றுகள் நடப்பட்டது. 12/10/2025 பானாம்பட்டு ஏரிக்கரையில் 500 மரக்கன்று நடப்பட்டது. இதில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் அவர்கள் கலந்து கொண்டு எங்களை பாராட்டினர். இது குறிப்பிடத்தக்கது. 18/11/2025 அன்று விழுப்புரம் மகாராஜபுரம் ஈஸ்வரன் கோயில் வளாகத்தில் கூண்டுகள் அமைத்து மரக்கன்றுகள் நடப்பட்டது. 21/12/2025 சாலமேடு ஈஸ்வரன் கோயில் வளாகத்தில் 5,000 மதிப்புள்ள மரக்கன்றுகள் நடப்பட்டது. 11/2025 விழுப்புரம் அருகே உள்ள முத்தாம்பாளையம் ஏரியில் பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் விழுப்புரம் ரோட்டரி சங்கமும் இணைந்து சுமார் 1 மாத காலம் பொக்லைன் மூலம் தூர்வாரி திட்டுகள் ஏற்படுத்தி நீர்நிலை ஆதாரம் பெருக்க வழிவகை செய்யப்பட்டது. கரைகள் வலுப்பெற மரக்கன்றுகள் நடப்பட்டது. இன்று வரை சமூக ஆர்வலர்கள் அதை பாராட்டி வருகிறார்கள். அதாவது விழுப்புரம் நகரைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பல்வேறு முயற்சிகளை பல்வேறு சமூக நிறுவனங்களும் விழுப்புரம் ரோட்டரி சங்கமும் செய்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் நம் இயற்கையோடு ஒன்றிணைந்தால்தான், இயற்கையை பாதுகாத்தால்தான் நாம் வந்து வருங்கால சந்ததிகளை பாதுகாக்க முடியும். அதாவது வி சேவ் டு நேச்சர், நேச்சர் சேவ் டு ஹஸ் என்று ஒரு ப்ராவர்ப் இருக்கிறது. நாம் இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. இப்பொழுது இந்த சென்றாண்டு இதே காலகட்டத்தில் மேட்டூர் டேம் 3 முறை நிரம்பியது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு வந்து இன்னும் மழை பெறவில்லை. காரணம், இதுக்கு நமக்கு மழை பெறுவதற்கு மூலாதாரமாக விலகுகின்ற மரங்கள் நடுவது குறைந்து விட்டது. அதே போல இயற்கையை மனிதனுக்கு அழித்து வருகிறார்கள். இதன் காரணமாக புவி வெப்பமடைந்து மழை பெய்வது நின்றுவிட்டது. அதனால் நாம் இப்பொழுது குடிநீருக்காக அலல் படுகிறோம். இந்த நிலை நீடித்தால் வருங்காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு எழுவது நிச்சயம். ஆகையால் நம் ஒவ்வொருவரும் பிளாஸ்டிக் கழிவுகளை முறைப்படுத்தி குப்பைகளை அகற்றி இயற்கையை பாதுகாத்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து நாம் சமுதாயத்தில் ஒரு அங்கமாக பங்கெடுத்து பாதுகாப்பது நம்முடைய கடமையாகும். என்னுடன் இந்த ஆண்டு செயலாளர் சுரேஷ்குமரன், பொருளாளர் புவனேஸ்வரி நம்மாழ்வார், துணையாளர் நம்மாழ்வார் போன்ற நிர்வாகிகள் எனக்கு உறுதுணையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சார், இப்போ நம்ம ரோட்டரி சங்கத்துல இருந்து என்னென்ன மாதிரியான சேவைகள் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக செஞ்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்துல சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நம்ம எதை சார் பார்க்கலாம்?
ஆலை கழிவுகள். அதாவது இப்ப கர்நாடகால இருந்து நம்ம காவிரி ஆற்று மூலமா ஆலை கழிவுகளை விட்டு நுரை தள்ளி குடிநீரை கெடுதல் செய்கிறார்கள். அதுபோல் ஆலை கழிவுகளை ஆற்றில் விடுவதை தடுக்க வேண்டும். அதே போல மெடிக்கல் கழிவுகளை ஆற்றில் கொட்டுவதை தடுக்க வேண்டும். இதுக்கெல்லாம் முறையாக பசுமை இயக்கத்துடன் சேர்ந்து அதை எவ்வாறு அகற்றப்பட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதை அந்த முறையில் பண்ண வேண்டும். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்.
நீங்க சொன்னது மாதிரியே தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய கழிவுகள், அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் பயன்பாடு வந்து அதிகமா ஆயிடுச்சு. அது மூலியமாவும் நம்ம சுற்றுச்சூழல் வந்து ரொம்பவே பாதிப்படையுது சார். இப்போ சுற்றுச்சூழல் பாதிப்படைகிற தடுக்கிறதுக்கு பொதுமக்கள் வந்து என்னென்ன மாதிரியான செயல்களை சார் செய்யணும்?
அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லயும் மாணவர்கள் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அன்னைக்கு வந்து குறிப்பா 5-star சாக்லேட் எல்லாருக்கும் வாங்கி தராங்க, டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும். ஆகையினால அந்த மாணவர்களோட விழிப்புணர்வு அந்த பிறந்தநாள் அன்று ஒரு மரக்கன்று, அவங்களால முடிந்த ஒரு மரக்கன்று. அதுபோல ஒரு 300 மாணவர் படிக்கிறாங்கன்னா அந்த வருஷத்துல 300 மரக்கன்று நடுவது நிச்சயமாகும். ஆகவே அந்த அதுபோல பள்ளி கல்லூரிகள்ல விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதான் என்னுடைய கருத்து.
சார், இப்போ நம்ம ரோட்டரி சங்கத்துல இருந்து மரக்கன்றுகள் நடுறது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஒழிப்பு, நீர்நிலை பாதுகாப்பு, இது மாதிரியான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நம்ம நிகழ்த்திட்டு இருக்கிறோம். இத வந்து இதுல மக்களும் வரணும் அப்படின்றதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான செயல்களை சார் செய்யலாம்?
ஒவ்வொரு கடமை வேண்டும். அதாவது மக்கள் வந்து நம்ம வலுக்கட்டாயமா பண்ணக்கூடாது. அதாவது நாம அவங்களை தூண்டுதல் செய்யணும். அதாவது ஒவ்வொருவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு சமூக அமைப்பாகவோ அல்லது அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர் மூலமாகவோ விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். இப்போ விழுப்புரத்தை பொறுத்தளவு எக்ஸ்னோரா நிறுவனம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரக்கன்று நடுறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நட்டு வர்றாங்க. அதுபோல் ஒரு அவங்களுக்கே தான ஆர்வம் வந்து அந்த மரக்கன்றுக்கெல்லாம் நடணும். அதுபோல் நட்டாக்க இயற்கையை பாதுகாக்கலாம், நம்ம சுற்றுச்சூழலும் பாதுகாக்கலாம்.
ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய தினசரி வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சா நம்ம சுற்றுச்சூழல் வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியான செயல்கள் வந்து என்னென்னங்க சார்?
அன்றன்று மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியே பிடித்து அந்த குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அதனுடைய அக்கறை, அதனுடைய பயன்பாடு, அதனுடைய தாக்கம் அதை வெளிப்படுத்தணும். அதாவது அந்த கண்டபடி குப்பை போடுறது, சாக்கடையில் போய் அடைச்சிக்கிறது, இது போன்ற தெளிவுபடுத்தணும் அவங்களுக்கு. குறிப்பாக இந்த பெண் பிள்ளைகளுக்கு அதை அறிவுறுத்தணும். அவங்க வந்து இந்த குப்பைகளை வந்து முறைப்படி பிடித்து அந்த தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைக்கணும். அதுபோல் ஒப்படைச்சாக்க நம்ம விழிப்புணர்வு நம்ம வீட்டில் மட்டுமல்ல சமுதாயத்திலும் அதை உருவாகும்.
சார், இப்போ நம்ம எல்லாருமே பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது இன்னமுமே பயன்பாட்டுல தான் சார் இருந்துட்டு இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கை?
அதுதாங்க, அது எப்போதுமே பிளாஸ்டிக் உற்பத்தி பண்றாங்க அங்க தடை செய்யணும். அது தடை செய்தாக்க இங்க பயன்பாட்டுக்கு வராது. பயன்பாடுகள்லாம் மாற்று வழி கண்டுபிடிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப பாலித்தீன் பை விட்டுட்டு பேப்பர்லயோ அல்ல துணிப்பையிலையோ வாங்கிட்டு போகலாம். அது போல மாற்று வழி கண்டுபிடிப்பாங்க. இது அவங்க பயன்பாட்டை உற்பத்தி பண்றதை நிறுத்த மாட்டாங்க. உற்பத்தி பண்ற இடத்துல தடை செய்யணும். அதான் என்னுடைய வேண்டுகோள்.
சார், இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரியே மழைநீர் சேமிப்பும் மரம் வளர்க்கறதும் முக்கியம் அப்படின்னு சொல்றோம்ல சார், அது எந்த அளவுக்கு சார் உண்மை?
கண்டிப்பா, அம்மையார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் வந்து சட்டமே போட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயும் மழைநீர் குடிநீர் தொட்டி, எங்க வீட்லயும் நாங்க மழைநீர் குடிநீர் தொட்டி அமைச்சோம். அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 40 அடியில் இந்த நிலத்தடி நீர் வந்து 15 அடியில் உயர்ந்தது அந்த மழைநீர் தொட்டி சேகரிப்புனால. இப்போ கூட எங்க வீட்டுல மழைநீர் தொட்டி இருக்கு. அது போல மழைநீர் தொட்டி இருக்கிறதுனால நிலத்தடி நீர் குறையாது. அது மட்டுமல்ல, அந்த நிலத்தடி நீர் வந்து மாசுபடுவதில் கழிவுகள் வந்து மழைநீர் வந்து சுத்திகரிக்கிறது. அதனால வந்து நம்ம மழைநீர் தொட்டி அமைத்து மழைநீர் சேகரிப்பது ஒவ்வொருவர்களும் கடமை. அதை வந்து எல்லாரும் செய்தாக்கா கண்டிப்பாக நமக்கு குடிநீர் தட்டுப்பாடு வராது, சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருக்கும்.
சார், இப்போ அடுத்த ஒரு 10 வருஷத்துல இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்?
கண்டிப்பா இந்த வந்து தொழிற்சாலைகள் பெருகி வரதுனால சுற்றுச்சூழல் கண்டிப்பா மாசுபடையும். இப்போது வந்து குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது, அதே போல நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும், வருங்கால சந்ததிகள் பயன்படுற அளவுக்கு திட்டங்களை மேம்படுத்தணும். நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புல அகற்றணும், நீர்நிலைகளை தூர்வாரப்பட வேண்டும். இப்போ வந்து நீர்நிலைகளை வந்து கரை வலுப்படுத்துறதுக்காக மரங்கள் நடணும். இது போல பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாக்க கண்டிப்பாக 10 ஆண்டுகளில் நம்ம வந்து தண்ணீர் அடையலாம். அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புல தண்ணீர் அடையலாம். இப்போ இதுல இருந்தே நம்ம அதே போல செய்யணும். அது வந்து நாங்க இப்ப எங்க ரோட்டு சங்க சார்பா வன இலாக்காவை கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். அதனால வந்து மரக்கன்றுகளை ஒவ்வொரு சங்கமும் 100,000 மரக்கன்றுகள் நடுவதற்கான இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம். அது அதே போல எல்லாரும் சமுதாயத்தில் அனைவரும் நம்ம செய்தோம்னாக்க வரும் 10 வருஷம் முன்ன வருங்கால சந்ததி அத்தனையும் பயனடைவாங்க.
சார், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட வர்றவங்களுக்கு நீங்க சொல்ல கருத்து என்னவா சார் இருக்கும்?
அதாவது அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த புரிய வச்ச போட அவங்க புரிதல் சக்தி வந்தவுடனே தானாகவே முன் வந்து அவங்களோட சமுதாயத்துக்கு தேவையான அனைத்து நடவடிக்கை மேற்கொண்டு அவர்கள் கடமையோடு செய்தாக்க கண்டிப்பா சுற்றுச்சூழல் பாதுகாக்கலாம். அதாவது வருங்கால சந்தைக்கு விழிப்புணர்வுப்படுத்தணும், அதான் முக்கியம்.
சார், இப்போ நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு, அந்த விழிப்புணர்வு வந்து அவங்க கிட்ட எந்த வகையில சார் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்?
இப்ப வந்து பள்ளிக்கூடத்துல எந்த வேலை செய்தாலும் ஆசிரியர்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, பையனை ஏன் வேலைக்கு வைக்கிறீங்கன்னு. ஆனால் இதுவே ஒரு JRC ஜூனியர் ரெட் கிராஸ் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, நாட்டு நலப்பணித்திட்டம் NSS ஒண்ணு இருக்கு, அதே போல NCC இருக்கு. இது போல பல்வேறு அமைப்புகள் பள்ளி லெவல்ல செயல்படுது. அதில் மாணவர்களை ஈடுபடுத்தி சமுதாயத்தினால நம்ம இந்த அமைப்பு மூலமா நம்ம என்ன செய்யப்படும், சமுதாயத்துக்கு இதனால என்ன நன்மை, நமக்கும் என்ன நன்மை அப்படி அவங்க புரிய வச்சு அது போல அமைப்புகள் மூலமாக வெளிப்படுத்தலாம். ஒரு கோயில் வளாகத்தை சுத்தப்படுத்துறது, ஒரு ஊர் திருவிழாவும் போது அவங்களுக்கு விழிப்புணர்வோட பாதுகாப்பான குடிநீர் கொடுக்கறது, இது போல பல்வேறு நலத்திட்டங்களை மாணவர்கள் மூலமாக கொண்டு சென்றாக்க பார்ப்பவர்கள் ஐயோ இந்த மாணவர்களே வந்து செய்யறாங்க, நாம செய்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா மாணவர்கள் இருக்கலாம். இது வந்து தடை செய்யக்கூடாது. அதாவது மாணவர்களை ஊக்குவிக்கலாம், சமுதாய பணியில ஊக்குவிக்கலாம். எங்க ரோட்டில கூட இன்டாக்ட் கிளப்னு ஒண்ணு இருக்கு, அதாவது 12 வயது முதல் 15 வயசு வரை உள்ள மாணவர்களை இன்டாக்ட் கிளப், அதாவது ரோட்டு சார்ந்த அமைப்பாக அதை செயல்படுத்தி வருகிறோம். அந்த மாணவர்கள் சமுதாய அமைப்போட சமூக நல அக்கறையோட பல்வேறு நலத்திட்டங்கள் செய்வதற்கு அவங்களை ஊக்குவிக்கிறோம்.
நீங்க சொல்ற மாதிரியே நம்ம வந்து மாணவர்களுக்கு இந்த வகையில விழிப்புணர்வுகள் எல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் ரொம்பவே ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவால்னா அது காலநிலை மாற்றம் தான் சார்.
இது வந்து இயற்கை, இது வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இயற்கை. அது அந்த இயற்கைய நம்ம வந்து முறியடிக்கணும். அது எப்படினாக்கட்டாக்க இப்ப வந்து உதாரணத்துக்கு ஹில்ஸ் ஏரியாவில் ஏற்காடு ஊட்டிலாம் அந்த பக்கம்லாம் தொடர்ந்து மழை பெய்யுது. காரணம் வந்து அங்கே மரங்கள் இருக்குது. அது போல மரங்களை எல்லா இடத்துலையும் ஏற்படுதா கண்டிப்பா எல்லா இடத்துலையும் மழை பெய்யும். அதே போல நம்ம கொரோனா பீரியட்ல சாலையில வந்து போக்குவரத்துலாம் தடை பண்ணாங்க. அந்த சமயத்துல வெப்பம் குறைந்து வெப்பமயமாத குறைந்து மழை வளம் பெருகியது. அதுல இருந்து இன்னை வரைக்கும் மழை வளம் நல்லாதான் இருக்கு. இந்த வருஷம் மட்டும்தான் அந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், அதிகமா வாகனத்தை யூஸ் பண்றோம். அந்த வாகன யூஸ் பண்றத குறைக்கணும். குறைத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி மாற்று ஏற்பாட எரிசக்தியை பயன்படுத்தணும். அதாவது எலக்ட்ரானிக் முறையில பேட்டரி வண்டி அது போல பயன்படுத்தினாக்க பெட்ரோல் வண்டியை குறைச்சி பேட்டரி வண்டி பயன்படுத்தினா நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இருக்கும். அதே சமயத்துல நம்ம எதிர்காலமும் நல்லபடியாக முடியும்.
சார், இப்போ நம்ம எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரிங்க சார், செயலா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி, ஆரம்ப காலத்துல வந்து நிறைய சவால்களை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் சார் அடுத்தபடி முன்னேற முடியும். அந்த வகையில இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற ஒரு பணியில ஈடுபடும் போது நீங்க சந்திச்ச சவால்கள்னா என்னன்னு சார்?
நாங்க சந்திச்சவங்க ஆக்கிரமிப்புகள், அதாவது தனியார் வந்து ஆக்கிரமிப்புகள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஏரிக்கரை ஓரம் குடிசை போட்டுருக்கு, நீர்வரத்து வாய்க்கால குடிச்சு போட்டுருக்குது. இதெல்லாம் அப்புறப்படுத்தும் போது நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இந்த இடத்த மரம் நடாதீங்க, இந்த இடத்த நீங்கள் எங்கே பயன்பாட்டில் இருக்குது அப்படி இப்படின்னு பல்வேறு இது வந்து நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலமாக கடிதம் கொடுத்து அவர் மூலயமா நம்ம வந்து அந்த ஆக்கிரமிப்பு அகற்றி அந்த செயல் திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறோம். அப்படின்னும் போதுக்கு ஒவ்வொரு இடத்தையும் நம்ம மக்களே நம்ம எதிர்பார்க்காங்க. இது இந்த செயலை செய்யும்போது அவங்க ஏற்கனவே அனுபவிச்சு வரதுனால அந்த இடத்த விடத்துக்கு மன வரல. அதில் போல நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அரசாங்கம் முன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை வந்து அப்புறப்படுத்தணும். அது வந்து என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன்.
சார், இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் விளைவுகள் நிறைய விளைவுகள் இருக்கு சார். அந்த விளைவுகள் வர்றதுக்கு வந்து பொதுமக்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கன்னு சார்?
தவறுகள் வந்து நீங்க உதாரணத்துக்கு இந்த குப்பைக்கழிவுகள் இருக்கு பாருங்க, நம்ம நகரத்துல இருக்க குப்பைக்கழிவுகள், அதை வந்து கலக்கிற நீர் போகிறதுக்கு வழி இல்லை, இந்த குப்பைகள் கொட்டுறதுக்கு இடம் இல்லை, இது போல பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது துர்நாற்றங்கள் வீசி சுற்றுச்சூழல் காற்று மூலமாக பல்வேறு நோய்கள் ஏற்படுத்துது. இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், மாற்று வழி கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த குப்பைகளை வந்து என்ன செய்யலாம், அதுல இருந்து மின்சாரம் கூட தயாரிக்கலாம்னு சொல்றாங்க. அது போல ஒரு பயன்பாட்டில் கொண்டு வந்து அரசாங்கம் முதலீடு செய்து அந்த குப்பைகளை எரிச்சு மின்சாரத்தை பயன்படுத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கும். விழுப்புரம் நகரத்தை சுத்தி பல்வேறு குப்பை மேடுகள் இருக்கு, அந்த குப்பை மேடுகள் மழை பெஞ்சுனாக்கா அந்த துர்நாற்றம் வீசுது, அந்த ஏரியா பகுதியில அந்த வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாக்கடை தண்ணியை அடைச்சி அடைச்சிக்குது, அது நகரத்துல எங்க பார்த்தாலும் வெளிப்படையா வருது. அந்த சாக்கடை தண்ணியின் மூலமாக நோய் படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இந்த அடிப்படை இதை வந்து பிளான் பண்ணி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு செய்யணும். அது போல செய்தாக்கா கண்டிப்பா சுற்றுச்சூழல் பாதுகாக்கலாம்.
சார், இப்போ மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள்ல இந்த வன அழிப்பு அப்படின்றதும் ஒரு காரணமா இருக்கு.
ஆமா
வனங்களை அழிக்கிறதுனால அங்க வாழக்கூடிய விலங்குகள் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு சவால்களை சந்திக்குது சார்?
அதனுடைய ஏரியாவில் போனாக்க அது நம்ம ஏரியாவுக்கு வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த வனத்தை அழிக்கும் போது அது உணவு தேடி ஊருக்குள்ள வருது, ஊருக்குள்ள வந்து மனித கடலில் போட்டால் அதை வந்து விலங்கு அழிச்சிடுறாங்க. அது ஒரு பாதிப்பு. அது ஏரியாவில் நம்ம தடை பண்ணாமல் இருந்தோம்னா அது மாட்டு சுதந்திரமாக அது வன விலங்குகளை இனப்பெருக்கமாகி இருக்கும். நிறைய இனங்கள் வந்து இப்போ அழிந்து வருது, நிறைய உயிரினங்கள் இப்போ நம்மகிட்ட அழிஞ்சு போச்சு. உதாரணத்துக்கு பறவை இனங்களே நம்மகிட்ட இல்லை, இப்போ ஏகப்பட்ட பறவை இனங்கள் சிட்டுக்குருவி போன பறவை இனங்களே இல்லை. காரணம் வந்து அதனுடைய ஏரியாவில் நம்ம போய் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம், அது வாழக்கூடிய இடத்துல நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணதுனால அங்கங்கே விளைநிலங்கள்லாம் பூரா நம்ம வந்து மனை நிலங்களாக மாட்டிட்டோம். விளைநிலங்கள் போல மனைநிலம் ஆகும்போது அங்கே விளைச்சல் இல்லை, அதனுடைய உணவு தேடும் பற்றாக்குறை இருக்குது, அதனால அந்த விலங்கினங்களும் அழிந்து வருது. பறவை மட்டுமல்ல விலங்கினங்களும் அழிந்து வருது. அந்த மான் இதில் இருக்க மான்லாம் வந்து அந்த காட்டுக்குள்ளே இருக்குதுனாக்கா அது காட்டை அழிக்கும்போது அதனுடைய உணவு தேடி எங்கே வருது, ஊருக்குள்ளே வருது. ஊருக்குள்ளே வரும்போது மனிதங்கள்லாம் அதை வேட்டையாடுறோம், இதுதான் உண்மையான காரணம். அதனால் நம்ம அதனுடைய பகுதிக்கு போகாமல் நாம இருந்தாலே அது கண்டிப்பா வனவிலங்குகள் பாதுகாப்பா இருக்கும்.
இப்படி வன விலங்குகள் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்னல்களை சந்திக்குதோ அதே மாதிரியே கடல்வாழ் உயிரினங்களும் மனிதர்களால பல்வேறு விதமான ஒரு இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கு சார்.
அதான் மெடிக்கல் கழிவுகள் பூரா கடல்ல தான் கொண்டு போய் கொட்டுறாங்க, அதை சாப்பிடும் போது அந்த உயிரினங்கள் அழிந்து போகுது. உதாரணத்துக்கு கடல் ஆமைகள் வந்து 7 வகையான கடல் ஆமைகள் இருந்ததா வரலாறு சொல்லுது, ஆனா இப்ப கடல் ஆமைகள் பாக்குறதே அழுதா இருக்கு. அதை முட்டை போடும்போது அதே இடத்துல வருமா அந்த கடலாமை? இப்ப ஒரு வருஷம் முட்டை போட்டுருதுன்னா அடுத்த வருஷம் அதே இடத்துல தேடி வருமா, அது எங்க இருந்தாலும் எத்தனை கிலோமீட்டர்ல இருந்தாலும். அது போல கடலாமைகளை பாக்குறதே இப்ப அழுதா போச்சு. காரணம் என்னன்னா இந்த மெடிக்கல் கழிவுகள், இந்த தேவையில்லாத குப்பைகளை கடையில கொட்டுறது, இந்த இதனால கெமிக்கல் கலந்த நீரை அதை சுவாசிக்கும் போது அது இறந்து போகுது. கடலாமை மட்டுமல்ல நிறைய உயிரினங்கள் அதனால அழிந்து போகுது. அதனால நம்ம நம்ம செய்யறது தவறுதான் அதை கடல் உயிரினங்களுக்கு அழிவதற்கான காரணங்கள். இதுவரை உங்க புதுக்கோட்டை எஃப்எம் ரேடியோவுக்கு உங்க இந்த வாய்ப்பை வழங்கியதுக்கு விழுப்புரம் ரோட்டு சங்கம் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் இந்த பேட்டியை கூர்ந்து கவனித்து அதன்படி பின்பற்றி சமுதாய நலனை பாதுகாக்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அன்பழகன், ரோட்டு சங்க தலைவர், 2025-26. வணக்கம்
நேயர்களே. இதுவரை இன்றைய நேர்காணல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம், அதில் ஒவ்வொருவரின் பங்கு மற்றும் நம் அன்றாட வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் குறித்து பல பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு அன்பழகன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பா ஃபர்ஸ்ட் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அவருடைய அனுபவங்களும் ஆலோசனைகளும் நம்ம எல்லாருக்குமே விழிப்புணர்வையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நேர்காணலின் மூலம் கிடைத்த தகவல்கள் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பசுமையான மற்றும் தூய்மையான சுற்றுச்சூழலை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு இந்த தருணத்துல எங்க பண்பலை சார்பாக கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க மீண்டும் ஒரு முறை இந்த தருணத்துல சாருக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கணுங்க. இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.